அதிகாரம் 9. பரிசுத்த யுத்தம். பரிசுத்த வேதாகமம் உலக வழிகளிலிருந்து முரண்படுகின்ற புஸ்தகம். மனிதர்கள் அதனை தேவனுடைய வார்த்தையாக ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்க்கின்றனர். அதிலுள்ள சில வேத பகுதிகள் கிறிஸ்தவர்களையும் சங்கடப்பட செய்கின்றது. வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட பூமியை சுதந்திரிக்க இஸ்ரவேல் செய்த யுத்தம் அதற்கு ஒரு உதாரணம். ஏனென்றால் அதில் காணப்படும் கொலைகள் அது மிகவும் கொடூரமானதாக தோன்றுகின்றது. சில பட்டினங்கள் இஸ்ரவேலர் கைப்பற்றும் போது அதிலுள்ள ஆண்கள், பெண்கள் மற்றும் கால்நடைகளும் கொல்லப்பட வேண்டும். அதன் மனிதர்கள் சரணடைந்தால் போதாதா? அவர்களை கொள்வதை காட்டிலும் அவர்களை நாடு கடத்துதல் மேல் அல்லவா? இக்கேள்விகளுக்கான சில பதில்கள் உண்டு. ஆனால் அதுவும் கிறிஸ்தவர்களுக்கு சங்கடத்தையே உண்டு பண்ணுகிறது. இஸ்ரவேலன் என்றால் என்ன என்பதனை ஒரு தெய்வீக பார்வையில் பார்த்தால் மாத்திரமே கானான் தேசத்தை அவர்கள் கைப்பற்றியதற்கான காரணத்தை உணர முடியும். இஸ்ரவேலை குறித்த தெய்வீக தர்க்க சாஸ்திரம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியை சுதந்திரிக்க நடந்த யுத்தத்திற்கு இரண்டு பரிமாணங்கள் உண்டு. அவை இரண்டும் இஸ்ரவேலின் உலக பார்வையின் பிரதிபலிப்பு. அது அப்பூமியை அவர்கள் மனிதர்கள் வசிக்கும் ஸ்தலமாக மட்டும் பார்க்காமல் தங்கள் ஆவிக்குரிய யுத்தத்தின் ஒரு பகுதியாகவும் உணர்ந்தனர். இதனை குறித்து நாம் முன்னமே சிந்தித்திருந்தாலும் அதனை மீண்டும் ஒரு முறை பின்திரும்பி பார்ப்போம். பாபேலுக்கு பின் நடைபெற்ற சம்பவங்களே அதற்கான முதல் காரணம். தேசங்கள் தனக்கு எதிராக பாபேலில் போராடியபடியால் தேவன் எல்லா தேசங்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பவில்லை. எனவே தேசங்களை ஆளும்படியாக அவைகளுக்கான பிரதிநிதிகளாக தன் பரலோக ஆலோசனை சங்கத்தினரை நியமித்தார். அதற்கு பின் அவர் ஆபிரகாமையும் அவனது மனைவி சாராளையும் அழைத்து அவர்கள் மூலமாக இஸ்ரவேல் என்ற மக்கள் உருவாகும்படி அவர்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார். ஆனால் சங்கீதம் 82 தேசங்களை ஆளும்படி தேவன் நியமித்த தன் ஆலோசனை சங்கத்தின் தேவர்கள் தீயவர்களாக மாறினர். அதனால் அவர்கள் தேவனுக்கும் அவரது ஜனங்களுக்கான இஸ்ரவேலுக்கும் எதிரிகளாகினர். தேவன் இஸ்ரவேலருக்கு கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுக்க சித்தம் கொண்டபோது மோசேயும் அவனை சார்ந்த இஸ்ரவேலரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியில் வசிக்கும் நபர்களையும் அவர்கள் தேவர்களையும் தங்களை அழிக்கக்கூடிய எதிரிகளாக கண்டனர். இரண்டாம் காரணம் இஸ்ரவேலரை பொறுத்த மட்டில் மிகவும் பயங்கரமானது. இஸ்ரவேல் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானின் எல்லை அருகே நெருங்கிய போது நடந்த சம்பவத்தின் மூலம் அதனை அறியலாம். வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட பூமியை வேவு பார்க்க 12 நபர்களை மோசே அனுப்பினான். தேவன் கூறியது போன்றே அது பாலும் தேடும் ஓடுகின்ற பூமி என்று அவர்கள் சாட்சியளித்தனர். என்னாகமும் 13:27. மேலும் அவர்கள் கண்ட காட்சி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பச்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லோரும் மிகவும் பெரிய ராட்சசர்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரராகிய ராட்சசரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுகளைப் போல் இருந்தோம். அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம். என்னாகமும் 32:33. ராட்சசர்களை குறித்து நாம் முன்னமே சிந்தித்தோம். அவர்கள் ஆதியாகமம் 6:1-4 தேவகுமாரர்களும் மனுஷகுமார்த்திகளுக்கும் பிள்ளைகளாக தோன்றியவர்கள். கானானை வேவு பார்க்க சென்ற இஸ்ரவேலின் வேவுக்காரர்கள் கண்ட ஏனாக்கிய ராட்சசர்கள் அவர்களின் வம்சத்தார். அவர்கள் கானான் முழுவதிலும் பரவி காணப்பட்டார்கள். கானானை சுதந்திரிக்க வேண்டுமானால் இஸ்ரவேலர் அவர்களின் தேசங்களை பட்டினங்களை முறியடிக்க வேண்டும். கானானை இஸ்ரவேல் சுதந்திரிக்க அசாதாரணமான தோற்றம் கொண்ட ராட்சசர்களை அவர்கள் வீழ்த்த வேண்டும். ஏனாக்கியர்களை முறியடிக்க தேவன் இஸ்ரவேலுக்கு துணை புரிவார் என இஸ்ரவேலின் 2 வேவுக்காரர்கள் மட்டும், யோசுவாவும் காலேபும், விசுவாசித்தனர். மற்ற 10 பேரும் அது அசாத்தியமானது என்று மக்களை நம்பிக்கை இழக்க செய்தனர். பார்வோனையும் அவன் சேனையும் முற்றிலும் சங்கரித்த தேவன் தங்களுக்காக யுத்தம் செய்து வெற்றி தருவார் என்பதனை மறந்து முறுமுறுக்க தொடங்கினர். நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்றார்கள். என்னாகமும் 13:21. தேவன் அவர்களுக்கு பதிலளித்தது, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? என்னாகமும் 14:11. தேவன் பாபேலின் நாட்களில் மனிதர்களை தள்ளியது போல் இஸ்ரவேலை முற்றிலும் தள்ளி மோசேயை கொண்டு ஒரு புதிய தேசத்தை உருவாக்கும் அளவிற்கு அவரை அது கோபமூட்டியது. அவர் மோசேயிடம் கூறியதாவது, நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் என்றார். என்னாகமும் 14:12. தேவன் இஸ்ரவேலர் மீது இரக்கம் பாராட்டும்படி மோசே தேவனிடம் மன்றாடினார். தேவன் அவர்களை மன்னித்தார். இருப்பினும் அவர்கள் பாவம் தண்டிக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கப்பட வேண்டும். அது மிகவும் கடுமையான பாடம். அது என்னவென்று அவர் மோசேயிடம் கூறினார். உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். பூமியிலெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்தவர்களும் ஆகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். எப்புனேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். என்னாகும் 14:20-31. 10 முறை என்று தேவன் உரைத்தது அவர்கள் மீண்டும் மீண்டும் தேவனை அசட்டை செய்தனர் என்று பொருள்படும். 31:7, 19:3. இது மட்டும், தேவன் அவர்கள் முறுமுறுப்புகளை பொறுத்து கொண்டார். எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டதை குறித்து மகிழ்வதனை காட்டிலும் தங்களுக்கு விருப்பமான உணவு கிடைக்கவில்லை மற்றும் சரியான தலைவனை தேவன் கொடுக்கவில்லை என்று குறை கூறினர். ஒவ்வொரு முறையும் பொறுமையாயிருந்த தேவன் இம்முறை அவர்களை தண்டித்தார். தேவனை விசுவாசியாத சந்ததி மரிக்கும் வரை இஸ்ரவேலர் 40 வருடங்கள் வனாந்திரத்தை சுற்றித் திரிய வேண்டும். 2. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியை சுதந்திரிக்க இஸ்ரவேலுக்கு 2 வாய்ப்பு ஒன்று வழங்கப்படும். இஸ்ரவேல் மக்கள் 40 வருடங்கள் யோர்தானுக்கு கிழக்கு பகுதியை சுற்றித் திரிந்தனர். அப்பகுதி ஆபிரகாமின் சகோதரனின் மகன் லோத்தின் சந்ததி மற்றும் யாக்கோபின் சகோதரனான ஏசாவின் வம்சத்தாரும் வாழ்ந்த நிலப்பகுதி. அங்கு வந்தவர்களில் பலர் இஸ்ரவேலுடன் தொடர்புடையவர்கள். தேவன் ஒரு நோக்கத்துடன் அவ்வழியாக மோசேயை கொண்டு இஸ்ரவேலை வழி நடத்தினார். அதன் மூலம் அவர்கள் தங்கள் தூரத்து உறவினர்களை சந்தித்தனர். பாசான் பகுதிகளுக்கு அருகில் அவர்கள் கடந்து வந்தனர். அது மிகவும் பயங்கரமான பூமி. பண்டைய எழுத்துக்களில் பாசான் என்ற இடம் சர்ப்பங்களின் பூமி என்று வர்ணிக்கப்படுகின்றது. அவர்கள் கடந்து வந்த அப்பகுதியின் 2 பிரதான பட்டினங்களாகிய அஸ்தரோத் மற்றும் எத்ரே மரணத்தின் இருப்பிடமான பாதாளத்தின் வாசல்கள் என்று அழைக்கப்பட்டன. அவ்வழியின் ஊடாக நரகத்தின் வாசல் வழியாக தேவன் அவர்களை நடத்தினார். அது மட்டுமல்ல, சீகோன் மற்றும் ஓக் என்ற 2 ராஜாக்களுக்கு முன்பாக தேவன் அவர்களை கொண்டு வந்தார். அமோரியர்களின் ராஜாக்களான அவர்கள் 2 பேரும் வேதத்தில் காணப்படும் ரெபாயும் என்ற பகுதியை அரசாண்டனர். 3:2-3:4. உபாகமம் 2:11 குறிப்பிடப்பட்டுள்ள அனாக்கிம் என்பது ரெபாயிமின் மறுபெயர். இஸ்ரவேல் அச்சம் கொண்ட ராட்சசர்களை போன்ற ராட்சசர்கள் வாழ்ந்த பூமியின் வழியாக தேவன் அவர்களை 40 வருடங்கள் வழிநடத்தி சென்றார். 4:13-32:33. எதற்காக தேவன் அவர்களை அங்கு கொண்டு வந்தார்? அது 40 வருடத்தின் முடிவின் என்ன நடக்கப் போகின்றது என்பதின் முன்னோட்டமே. தங்களுக்கு தேவன் கொடுக்கப் போகும் தேசத்தை சுதந்திரிக்க ஒரு நாள் இஸ்ரவேலர் யோர்தானை கடந்து செல்ல வேண்டும். அதற்காக தேவன் அவர்களை பரிசோதித்தார். அவர்கள் தேவனை விசுவாசித்து போரிடுவார்களா? அவ்வாறு அவர்கள் விசுவாசத்துடன் தைரியத்துடன் போரிட்டு ஜெயித்தால் அது அவர்கள் கானானியருடன் போராடக்கூடிய தைரியத்தையும் விசுவாசத்தையும் அளிக்கும். இதற்கு முன்னர் இஸ்ரவேலர் பயந்து புற முதுகினை காண்பித்தனர். ஆனால் இச்சமயமோ மோசே கூறியது போல் அவனை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒப்பு கொடுத்தார், நாம் அவனையும் அவன் குமாரரையும் அவனுடைய சகல ஜனங்களையும் முறியடித்து அப்படியே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பாசானின் ராஜாவாகிய ஓகையும் அவனுடைய சகல ஜனங்களையும் நமக்கு ஒப்பு கொடுத்தார். இதனை பல ஆண்டுகளுக்கு பிறகு கேதுரு மரங்களைப் போல் உயரமும் கார்வாலி மரங்களைப் போல் வைரமுமாயிருந்த எமோரியனை அவர்களுக்கு முன்பாக அடித்தேன். தேவன் அவர்களுக்கு அளித்த 2 வாய்ப்பு கடினமானது. அவர்கள் 40 வருடங்கள் வனாந்திரத்தில் அர்த்தமற்றவாறு சுற்றி திரிவதற்கான பயத்தை அவர்கள் விட்டுவிடுமாறு தேவன் வற்புறுத்தினார். செங்கடலை 2 பிளந்த தேவன் அவர்களுடன் இருக்கின்றார் என்பதனை உணர்ந்து அவர்கள் முன் செல்ல வேண்டும். அழிவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள். இஸ்ரவேலர் சீகோனையும் ஓகையும் வென்றனர். அது சமயம் தேவன் எதற்காக வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட பூமியில் வாழ்ந்த அனைவரையும் சங்கரிக்க சொன்னார் என்பதற்கான காரணமும் விளங்கியது. வலிமை வாய்ந்த ரெபதாயும் பட்டினங்களில் வசித்த அனைவரும் அழிவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள். பழிவாங்குதல் அதற்கு காரணமல்ல. மாறாக தேவ புத்திரர்களால் உருவான ராட்சச சந்ததி முழுவதும் அழிக்கப்பட வேண்டும். இஸ்ரவேலரை பொறுத்த மட்டில் அச்சந்ததி பிசாசின் பிடியில் உருவானது. அவர்களுடன் இஸ்ரவேலர் இணைந்து வாழ்தல் சாத்தியமற்றது. நாட்கள் கடந்தன. இஸ்ரவேலர் யோர்தானை கடந்து கானானுக்குள் பிரவேசிக்கும் முன்னமே மோசே மரித்தான். யோசுவா இஸ்ரவேலருக்கு தலைவனாக நியமிக்கப்பட்டான். யோசுவா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியை கைப்பற்ற பல படையெடுப்புகளை மேற்கொண்டான். அது இரண்டு நோக்கங்களை கொண்டது. ஒன்று, எதிரிகளை துரத்த; இரண்டாவது, ராட்சச இனத்தை அழிக்க. அக்கண்ணோட்டத்தின்படி வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட பூமியை கைப்பற்ற நடைபெற்ற யுத்தம் ஒரு பரிசுத்த யுத்தம். இருளின் அதிகாரத்தின் பிடியில் செயல்பட்ட அந்தகார சக்திகளையும் தேவனை எதிர்த்த தேவர்களுக்கும் எதிராக நடைபெற்ற ஆவிக்குரிய யுத்தம். அதற்கான தெளிவான பதில் யோசுவா 11:21-22 காணப்படுகின்றது. அக்காலத்தில் யோசுவா போய் மலை தேசமாகிய எபிரோனிலும் தெபீரிலும் ஆனாப்பிலும் யூதாவின் சகல மலைகளிலும் இருந்த ஏ கோக்கியரை நிர்கிரகம் பண்ணி அவர்களை அவர்கள் பட்டினங்களோடும் கூட சங்கரித்தான். இஸ்ரவேல் புத்திரரின் தேசத்தில் ஏனாக்கியர் ஒருவரும் மீதியாக வைக்கப்படவில்லை. காசாவிலும் காத்திலும் அஸ்தோத்திலும் மாத்திரம் சிலர் மீதியாயிருந்தார்கள். இதன் முக்கியத்துவம் என்ன? யோசுவாவின் படையெடுப்புகள் பெரும்பாலானவை வெற்றிகரமானது, ஆனால் அவை முழுமையானதல்ல. சில ராட்சசர்கள் தப்பித்தனர். அவர்கள் முக்கியமானவர்களாக கருதப்படாமல் போனாலும் வரப்போகும் சம்பவங்களின் நிழலாக அது அமைந்தது. சிலர் காத் என்ற பட்டணத்தில் தங்கினர். காத் என்பது ஒரு பெலிஸ்திய பட்டணம். அது தாவீதின் சமயத்தில் காணப்பட்ட கோலியாத் என்ற ராட்சசனின் இருப்பிடம். காத் பட்டணத்தில் கோலியாத் மாத்திரம் ராட்சசன் அல்ல. அழிவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அனைவரும் யோசுவாவின் படையெடுப்பின் நாட்களில் அழிக்கப்படவில்லை. அதன் விளைவுகளை பின் நாட்களில் இஸ்ரவேல் சந்திக்க நேரிட்டது. யோசுவாவின் மரணத்தின் சமயம் இஸ்ரவேலர் கானானை முழுவதுமாக கைப்பற்றவில்லை. இஸ்ரவேலர் புறஜாதியார் அனைவரையும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியிலிருந்து விரட்ட வேண்டும் என்ற தேவனது கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. அது முழுமையான கீழ்ப்படிதல் அல்ல. தேவனுடைய வார்த்தையை முழுமையாக நிறைவேற்றாததின் விளைவாக பல நூற்றாண்டுகள் பிரச்சனைகளை சந்தித்தனர். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பரிதாபமான ஒரு வரலாற்று சுழற்சியை படம் பிடித்துள்ளது. இஸ்ரவேலர் பகைவர்களால் தொடர்ந்து காயப்படுத்தப்பட்டு தேவனுக்கு உண்மையாய் இருப்பதனை ஏறக்குறைய மறந்தனர். தாவீது மற்றும் சாலமோனின் நாட்களில் சற்று மாற்றங்கள் தோன்றினாலும் சாலமோனுக்கு பின்னர் உள்நாட்டு போர் மற்றும் விக்கிரக வழிபாட்டின் விளைவாக இஸ்ரவேலர் அழிய தொடங்கினர். படையெடுப்பின் மகிமை பரிதாபமான தோல்வியால் மறைக்கப்பட்டது. வெற்றியின் விளிம்பிலிருந்து தோல்வியை சந்திக்க தொடங்கினர். தனது ஏதனை மீட்க வேண்டுமென்ற தேவனுடைய திட்டம் சீர்குலைந்தது. தீய தேவர்களின் பிடியில் பாபேலின் சமயத்தில் வீழ்ந்த தேசங்கள் மீட்கப்படவில்லை. இஸ்ரவேலர் முறியடிக்கப்பட்டு சிதறடிக்கப்பட்டனர். வாக்குத்தத்தத்தின் பூமி பிற தெய்வர்கள் மற்றும் மனிதர்களால் கைப்பற்றப்பட்டது. புதிய ஏற்பாட்டின் நாட்களிலும் அந்நிலையே காணப்பட்டது. அதனை சித்தரிக்க பவுல் அதிகாரங்கள், துரைத்தனங்கள், சிங்காசனங்கள் மற்றும் வல்லமைகள் என்ற பதங்களை பயன்படுத்துகின்றார். அப்பதங்கள் பூமியின் ராஜ்யங்கள் மீது இருளின் அதிகாரத்தை பிரதிபலித்தது. தேவனுடைய பிள்ளைகளின் கீழ்ப்படியாமையும் தேவனுக்கு உண்மை இல்லாமையுமே இஸ்ரவேலின் வீழ்ச்சிக்கு காரணம். எதற்காக தேவன் மனிதர்கள் மூலமாக தன் திட்டத்தை நிறைவேற்ற முற்படுகின்றார்? ஏதெனில் என்ன நடந்ததென நினைவு கூறுவோம். நாம் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட அவரது பூலோக குடும்பம். இப்பூமியை அவர் ஆட்சி செய்யும் திட்டத்தில் மனிதர்களுக்கு பங்குண்டு. மனிதர்களை புறம் தள்ளி தேவன் தன் திட்டத்தை நிறைவேற்றினால் அது தேவன் தன் திட்டத்தை செயல்படுத்த வலிமையற்றவர் என்று எண்ணப்படும். தேவன் தன் திட்டங்களை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். நாம் முன்னமே சிந்தித்தது போல் தேவன் ஒருபோதும் தவறுவதில்லை. மனித குலம் தேவனது ஏதேனிய ராஜ்யத்தை புதுப்பிக்க நம்பப்படத்தக்கதல்ல. தேவன் மாத்திரமே தன் உடன்படிக்கையின் நியமத்தை காத்துக்கொள்ளக்கூடும். இருப்பினும் மனிதர்களை தன் திட்டத்திலிருந்து தேவன் நீக்க முடியாது. எனவேதான் மனிதனாக தேவன் இப்பூமிக்கு வர வேண்டும். தனது கட்டளைகள் மற்றும் உடன்படிக்கையை அவர் மனிதனாக நிறைவேற்றி மனித குலத்தின் பாவத்தின் தண்டனையை சுமந்து தீர்க்க வேண்டும். அத்திட்டம் அவர் மனிதனாக தோன்றும் வரை ரகசியமாக காக்கப்பட வேண்டும். புத்திசாலித்தனம் வாய்ந்த தீய சக்திகள் அதனை அறிந்து எதிர்க்காதவாறு அது அவர்களுக்கு மறைக்கப்பட வேண்டும். அது சுலபமான காரியமல்ல.